بسم الله الرحمن الرحيم.
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது இந்த தொடரில் நாம் சென்ற வாரம் 48வது பெரும்பாவமாக உருவப்படங்களை வரைதல் என்ற அந்த தலைப்பை பார்த்தோம். அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவப்படங்கள் வரைபவர்களை எச்சரித்த நிறைய செய்திகளை நாம் உங்களுக்கு அதிலே தெளிவுபடுத்தினோம். அந்த செய்திகள் ஒவ்வொன்றும் அதனுடைய கடுமையான தன்மையை உணர்த்தக்கூடியதாக அமைந்திருந்தது. அந்த தொடரிலே இன்னும் ஒரு செய்தி அதில் உங்களுக்கு குறிப்பிட வேண்டும். இந்த செய்தி திருமீதியில 2574வது செய்தியாக இந்த செய்தி இடம்பெறுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், மறுமையுடைய நாளில் நரகத்திலிருந்து நெருப்பினாலான ஒரு கழுத்து அப்படியே வெளியேற்றப்படும். ஒரு நெருப்பினாலான ஒரு கழுத்து அந்த ஒரு உருவத்தில் வெளியேற்றப்படும். அது எப்படி சொல்லும் என்று சொன்னால், நான் மூன்று பேருடைய விஷயத்தில் பொறுப்பு சாட்டப்பட்டுள்ளேன், இன்னி பிகுல்லி மன் தஆ மஅல்லாஹி இலாஹன் ஆஹர், எவர் அல்லாஹுவோடு வேறு கடவுள்களை பிரார்த்தித்தாரோ, வணங்கினாரோ, வேறு கடவுள்களை எடுத்துக்கொண்டாரோ, அல்லது அவுலியாக்களை வணங்கினாரோ, இப்படி அல்லாஹுவை விட்டுவிட்டு வேறு கடவுள்களை அழைத்தவர்கள், இவர்களுக்காக நான் பொறுப்பாக்கப்பட்டுள்ளேன். அதேபோன்று வபிக்குல் ஜெப்பாரின் அனீத், இந்த உலகத்தில் அட்டூழியம் புரிந்த ஆட்சியாளர்கள், அடக்குமுறை செய்த ஆட்சியாளர்கள், இவர்களுக்கு எதிராகவும் நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். மூன்றாவது வபில் முசௌவிரி, உருவப்படங்களை வரைபவர்களுக்கு எதிராகவும் நான் சாட்டப்பட்டிருக்கிறேன் என்று. அப்ப என்ன செய்யும், இப்படி அல்லாஹு தஆலா நரகத்திலிருந்து நெருப்பாலான ஒரு நீண்ட கழுத்துடைய ஒன்றை ரப்புல் ஆலமீன் வெளிப்படுத்தி, அது இந்த மூன்று சாராருக்கு எதிராக செயல்படும், அவர்களை தண்டிக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படி நாம் நிறைய எச்சரிக்கைகளை இது தொடர்பாக உங்களுக்கு நாம் விளக்கியிருக்கிறோம். இதிலே ஷேக் சாலி அல் உசைமின் ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த உருவப்படம் வரைதல் என்பதை அவர்கள் பிரித்து காட்டுகின்ற போது அதிலே சொல்கிறார்கள், கிஸ்முன், ஒரு பிரிவு ஒரு பகுதி என்பது முத்தஃபகுன் அலா தஹ்ரீமி, அது ஏகோபித்த முடிவின்படி அது ஹராம், எல்லா அறிஞர்களும் ஏற்றுக்கொண்ட அந்த விடயம் இது ஹராம். அது என்னவென்று சொன்னால், உயிருள்ளவற்றினுடைய உருவங்களை வரைதல், அவைகளை வந்து சிலைகளாக வடித்தல், அல்லது பலகைகள், கற்கள், அல்லது மண், இந்த சிகரின் மூலமாக, மண்ணின் மூலமாக, இப்படியானவற்றின் மூலம் இவைகளை தயாரித்தல், உயிருள்ளவற்றை தயாரித்தல், அல்லது உயிருள்ளவற்றுடைய உருவங்களை வரைதல், அது துணி போன்றவைகளாக இருக்கலாம், அல்லது பேப்பர் போன்ற இவைகளாக இருக்கலாம். இந்த பகுதியை பொறுத்தவரையில் இது ஹராம், இது ஏகோபித்த கருத்துப்படி இது ஹராமாக்கப்பட்ட, தடுக்கப்பட்ட ஒரு பகுதி. இது தொடர்பான எச்சரிக்கைகளைத்தான் நாம் சென்ற வார ஹதீஸ்களில் எல்லாம் உங்களுக்கு இதிலே விளக்கினோம். அதே போன்று இன்னும் ஒரு இரண்டாவது வல் கிஸ்மு சானி, இரண்டாவது பகுதி என்னவென்றால், அதாவது உயிரற்றவைகளை வரைதல். இப்ப இதில் வந்து நாங்கள் சென்ற வாரம் உங்களுக்கு சொன்னோம், அதாவது மரங்கள், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், அதே போன்று மலைகள், இப்படியான காட்சிகளை வரைதல், இதை பொறுத்தவரையில் இது அனுமதிக்கப்பட்டது. இதுக்கு நாங்கள் ஹதீஸ்ல கூட அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரிடம் தீர்ப்பு கேட்டு வந்த ஒருவருக்கு அளித்த தீர்ப்பை நாம் உங்களுக்கு விளங்கப்படுத்தினோம். அப்ப எனவே இது அனுமதிக்கப்பட்ட பகுதியாகும். அதே போன்று மூன்றாவது ஒரு பகுதி இருக்கிறது. மூன்றாவது ஒரு பகுதி என்னவென்று சொன்னால், இப்போ வந்து இப்போ நாங்கள் நவீன காலத்தில் பயன்படுத்தப்படக்கூடிய சாதனங்கள், இந்த கேமரா போன்றவைகள், இவைகள் மூலமாக இந்த போட்டோக்கள் எடுக்கப்படுவது, இது தொடர்பாக சொல்கின்ற போது இதில் அறிஞர்கள் மாறுபட்ட கருத்தை கொள்கின்றார்கள். இதில் வந்து அறிஞர்கள் மாறுபட்ட கருத்தை கொள்கிறார்கள். இரண்டு விதமான கருத்துக்கள் இதில் இருக்கின்றன. ஒரு சாராருடைய கருத்து என்னவென்று சொன்னால், என்னென்ன எச்சரிக்கைகள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவப்படங்கள் வரைவர்களுடைய விஷயத்தில் சொன்னார்களோ, உருவப்படங்கள்னா உயிருள்ளவற்றுடைய அந்த உருவப்படங்களை வரைவர்களுடைய விஷயத்தில் என்ன கடும் எச்சரிக்கைகளை அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்களோ, அந்த எச்சரிக்கைகள் அனைத்தும் யாருக்கு பொருந்தும் என்று சொன்னால், இந்த கேமராக்கள் மூலமாக போட்டோக்கள் எடுப்பவர்கள், கேமராக்கள் மூலமாக போட்டோக்கள் எடுப்பவர்கள், இவர்களையும் இது என்ன செய்யும், இது உள்ளடக்கும் என்று ஒரு சாரர். இப்போ உதாரணமாக இதில் நீங்கள் அஷேக் நாசிருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லா, அதே போன்று அஷேக் அப்துல்லா பின் பாஸ் ரஹிமஹுல்லா போன்ற அறிஞர்கள், அதே போன்று இப்போ சமகாலத்தில் உள்ள அறிஞர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அதில் அஷேக் சாலி அல் ஃபௌசான் ஹஃபிலஹுல்லா, இப்படியான அறிஞர்கள் இதை வந்து கூடாதென்றே காணக்கூடியவர்கள். இவர்கள் ஒன்றுக்கு மாத்திரம் விதி விலக்கு கொடுப்பாங்க, எதுக்கு என்று சொன்னால், கட்டாயமான விஷயங்கள், கட்டாயமாக போட்டோ எடுக்க வேண்டும் என்று நிர்பந்திக்கப்பட்ட விஷயங்களில் தவிர, உதாரணமாக பாஸ்போர்ட், அதே போன்று ஐடி போன்ற விஷயங்கள், வேறு வேறு அவர்களுடைய கட்டாயமாக அவருடைய தொழிலோடு சம்பந்தப்பட்ட பகுதிகள், இப்படி கட்டாயமாக எடுக்க வேண்டிய பகுதிகள் என்று வரும்போது அதில் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், விதிவிலக்கு கொடுக்கிறார்கள், அதற்கு விதிவிலக்கு இருக்கிறது. இது ஒரு சாரார். அதே போன்று என் அருமையான சகோதரர்களே, இதில் அஷேக் சாலிஹ் அல் உசைமின் ரஹிமஹுல்லா அவர்களை பொறுத்தவரையில் இவங்க வந்து இதில் ஒரு மாற்றமான கருத்தை கொள்கிறார்கள். அவங்க வந்து என்ன ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது இந்த நவீன காலத்தில் பயன்படுத்தக்கூடிய இந்த கேமராக்கள் என்பவைகள், இது வந்து அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன எச்சரிக்கைகளை செய்தார்களோ அதற்குள் இது வரமாட்டாது என்ற ஒரு கருத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. அப்படியான ஒரு கருத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், இது ஒரு வெறும் ஒரு ஒரு நிழல் போன்று, எப்படி ஒரு கண்ணாடிக்கு முன்னால் போய் நின்றால் அவருடைய தோற்றம் அங்கே பிரதிபலிக்குமோ, அவருடைய உருவம் பிரதிபலிக்குமோ, அதே போன்றுதான் இது என்ற ஒரு கருத்தை அவர்கள் சொல்கிறார்கள். அவர் சொல்கிறார், அங்கு அவர் எதையும் வரையவில்லை, கண்களை வரையவில்லை, தலையை வரையவில்லை, மூக்கை வரையவில்லை, காதை வரையவில்லை, எதையும் வரையவில்லை. அப்போ எனவே இதை பொறுத்தவரை ஒரு குருடன் கூட இதை செய்யலாம், ஒரு குருடன் கூட என்ன செய்யலாம், இதை செய்து விடலாம் என்று அவர்கள் இப்படியான சில காரணங்களை அடிப்படையாக வைத்து அவர்கள் இதற்குரிய அனுமதியை வழங்குகிறார்கள். ஆனால் இந்த அனுமதி என்பது எப்படி என்று சொன்னால், அவர்கள் இந்த செய்தியை அவர்கள் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது நோக்கம், இது மிக முக்கியமானது. இப்போ என்ன நோக்கத்துக்காக அங்கே என்ன செய்யப்படுகிறது, அந்த போட்டோ எடுக்கப்படுகிறது என்பது மிக முக்கியமானதாகும். என்ன ஃபத்வாவோட ஒரு பகுதியை எடுத்து ஒரு பகுதியை விட்டுடக்கூடாது. இப்போ ஷேக் அவர்கள் அனுமதி கொடுத்துட்டாங்க, அப்போ இவருடைய அனுமதி நமக்கு போதுமானது அப்படி என்ன செய்யக்கூடாது, மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ அவர் சொல்கிறார் இதை வந்து இந்த அடிப்படையை சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்றா, நோக்கம் மிக முக்கியமானதாகும். என்ன நோக்கத்துக்காக அங்கு ஃபோட்டோ எடுக்கப்படுகிறது என்பது மிக முக்கியமானது. அவர் சொல்கிறார், அதாவது அங்கே வந்து மார்க்கம் அனுமதித்த ஒரு நோக்கமாக அது இருக்குமாக இருந்தால், மார்க்கம் அனுமதித்த ஒரு நோக்கத்துக்காக அது இருக்குமாக இருந்தால் அது அனுமதிக்கப்பட்டது. மார்க்கம் தடுக்கப்பட்ட ஒரு விஷயம் என்றால் அது ஹராம், அது கூடாது. இப்போ உதாரணமாக ஒரு பெண்ணை, ஒரு அந்நிய பெண்ணை பார்ப்பது ஹராம் இல்லையா? ஒரு அந்நிய பெண்ணை ஒருவர் பார்க்கும் போது பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும். இது எப்படி நேரடியாக பார்ப்பது ஹராமோ அதே போன்றுதான் என்னது, இது போட்டோ மூலமாக அல்லது வீடியோ மூலமாக வருவதும் இது ஹராம். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அங்கு நோக்கம் என்பது மிக முக்கியமானது. அந்த நோக்கத்தை அவர்கள் இங்கே மிக முக்கியமாக அவர்கள் முன்வைக்கிறார்கள். உதாரணமாக ஒருவர் ஒரு பிரயாணத்தை மேற்கொள்கிறார், ரமதானுடைய காலத்தில் பிரயாணத்தை மேற்கொள்கிறார் என்று சொன்னால், பிரயாணிக்கு நோன்பை விடுவதற்கு சலுகை இருக்குது. ஆனால் ஒருவருடைய பிரயாணமே எதற்கு அமைகிது என்று சொன்னால், நோன்பை விட்டு நோக்கத்துக்கே பிரயாணம் செய்கிறாருன்னா அந்த பிரயாணம் கூடாது. நோன்பை விட்டு நோக்கத்துக்காக என்ன செய்கிறாரு, பிரயாணம் செய்கிறார் என்றால் அந்த பிரயாணம் கூடாது என்று அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ இது போன்றுதான் இந்த போட்டோக்கள் என்பது மார்க்கம் அனுமதித்த ஒரு பகுதியாக அது இருக்குமாக இருந்தால், ஒரு விடயத்துக்காக இருந்தால் அது கூடும், அப்படி இல்லையா அது கூடாது. அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று நாம் இதில் இன்னொரு பகுதியை நாம் இதில் கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி இருக்குது. அது என்னவென்று சொன்னால், அதாவது இப்போ நாங்கள் இந்த மாதிரியான மார்க்க நிகழ்ச்சிகளை என்ன செய்கிறோம், இங்கே வீடியோ எடுக்கப்படுகிறது. அப்போ இந்த ஒரு பகுதி இருக்குது. இப்போ இந்த பகுதியை பொறுத்தவரையில் இதையும் கூடாது என்று சொல்லக்கூடிய அறிஞர்கள் இருக்கிறார்கள். இதை நாம் அஷேக் நாசருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லா, அதே போன்று அஷேக் அப்துல்லா பின் பாஸ் ரஹிமஹுல்லா, இன்னும் இப்போ சமகாலத்தில் உள்ள நிறைய அறிஞர்கள், அவங்கள நீங்கள் ஆடியோக்கள் தான் கேட்கலாம். அப்போ அப்படியான அந்த கருத்தில் அறிஞர்கள் இருக்கிறார்கள். அப்போ அதே போன்று பெரும்பாலான அதிகமான அறிஞர்கள் இதை என்ன செய்யுது, இது கூடும், எந்த அடிப்படையில் இதை கூடும் என்று சொன்னால், இதை என்ன சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த எச்சரித்த பகுதிக்குள் இது வராது. இப்போ உருவப்படங்களை வரைதல், அதில் அடிப்படையான நோக்கம் அங்கே ஹதீஸை நீங்கள் கவனிச்சிங்கன்னு சொன்னால் என்ன சொல்லப்படுது, அல்லாஹ் என்ன சொல்கிறான், அதாவது நான் படைத்த ஒன்றில் எவன் என்னோடு போட்டி போடுகிறானோ அவனுக்கு தான் அங்கே எச்சரிக்கை வருது. இப்போ ஒருத்தர் என்ன செய்கிறான், அல்லாஹ் முசாவிர், அல்லாஹ் தான் படைக்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ அந்த ரப்புல் ஆலமீன் படைத்த ஒன்றை ஒருவன் என்ன செய்கிறான், அந்த உயிருள்ள ஒன்றை வரைகின்ற போது அவன் ரப்போடு என்ன செய்கிறான், அதில் போட்டி போடுகிறான். இதை வந்து அல்லாஹ் வன்மையாக கண்டிக்கிறான், இதுக்கு தான் கடும் எச்சரிக்கை வருது. அதே போன்று அல்லாஹ்வுடைய அந்த படைப்பினங்களில் அவன் என்ன செய்கிறான், அந்த படைப்புக்கு ஒப்பாக அவன் படைக்க நாடுகிறான், இதுக்கு தான் எச்சரிக்கை வருது. அப்ப எனவே இந்த நிகழ்ச்சிகள், பயான்கள், மார்க்க நிகழ்ச்சிகள், மார்க்க உரைகளை இந்த வீடியோ எடுப்பது என்பது அப்படியான ஒரு போட்டியாக வரக்கூடிய ஒன்று அல்ல. இதனது இது வந்து என்னது, ஒருவர் வந்து கண்ணாடிக்கு முன்னால் இருப்பது போன்றுதான். அதே போன்ற இந்த கருத்தை தான் அதிகமான அறிஞர்கள் முன்வைக்கிறார்கள். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ அந்த அடிப்படையில் இதை கூடும். என்ன நோக்கம், இதில் நோக்கம் வந்து நல்ல நோக்கம், ஒரு தவறான நோக்கம் அல்ல. இங்கு மார்க்கத்தை என்ன செய்வது, பிரச்சாரம் செய்வது, நிறைய மார்க்க வகுப்புகள் என்று நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் தொலைத்தொடர்பு சாதனங்கள் என்பவைகள் நல்ல விடயங்களுக்கு பயன்படுத்துவதற்கு என்ன செய்து அது ஹலாலாக இருக்கும் காலம் எல்லாம் அது அனுமதிக்கப்பட்டது. அப்போ எனவே அந்த அடிப்படையில் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் இவைகளில் நிறைய நன்மைகள் இருப்பதை பார்க்கிறோம். அப்ப அந்த அடிப்படையில் தான் இந்த அனுமதி என்ன செய்கிறது, வருகிறது. அதே நேரத்தில் நாங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் சொன்னா, இப்ப இந்த வீடியோ போன்றவைகளுக்கு அனுமதி என்பதற்காக மார்க்கம் தடுத்தவைகளை என்ன செய்யுது, அனுமதி என்று புரிந்து கொள்ளக்கூடாது. இப்ப நீங்க எடுத்து பாருங்க, நிறைய திருமணங்கள் எடுத்தீங்கன்னா என்ன செய்யப்படுது, அதெல்லாம் வீடியோ பண்ணப்படுது. நிறைய திருமணங்கள் எடுத்து பாருங்க, இன்றைய இஸ்லாமிய திருமணங்கள், முஸ்லீம் வீடுகளில், இஸ்லாமிய வீடுகளில் திருமணங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மோசமாக அது இருக்குது என்பதை நாங்கள் பார்க்குறோம். இதில் விதிவிலக்காக
மார்க்கத்தில் பேணுதல் உள்ளவர்களுடைய நிலை அவர்களுடைய நிலை அல்ல. ஆனால் பொதுவாக பெரும்பாலும் வந்து சமூகத்தை நீங்கள் எடுத்து பாருங்க, அங்கே என்ன செய்யப்படுது, எல்லாம் அங்கே வீடியோ பண்ணப்படுது. அங்கே ஆண்கள் பெண்கள் எல்லாம் அங்கே கலந்திருப்பார்கள். அது மாத்திரமல்லாமல் என்னது, பெண்கள் அவர்களுடைய ஆடைகள் கூட இஸ்லாமிய வரையறைகளுக்கு உட்பட்டு இருக்காது, அதிகமாக அவர்களுடைய ஆடைகள். அப்போ இதெல்லாம் என்ன செய்யப்படுது, அங்கே வீடியோ பண்ணப்படுது. அப்போ இது ஹராம், இது கூடாது. ஏன்னா மார்க்கத்தில் வந்து ஒரு அந்நிய பெண்ணை நீங்கள் நேரடியாக பார்ப்பது எப்படி ஹராமோ அது போன்றதான் இதிலும் வீடியோவிலும். அப்போ எனவே இது தடுக்கப்பட்ட ஒரு விஷயம், இது தடுக்கப்பட்ட ஒரு பகுதி. அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ இது வந்து மார்க்க அறிஞர்கள் வீடியோவுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க என்று சொல்லி இப்படி ஹராமான விஷயத்துக்கெல்லாம் அனுமதி அல்ல. அனுமதி எதற்கண்டா, நல்ல விஷயங்களுக்கு, மார்க்க வகுப்புகள், மார்க்க உரைகள், இது மாதிரியான பயனுள்ள விஷயங்கள், இதுக்கு தான், இதுக்கு தான் அனுமதி. அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ அந்த அடிப்படையில் இப்போ தொலைக்காட்சி என்பது, அதில் நாங்கள் நேரடியான எவ்வளோ நிகழ்ச்சிகள், மார்க்க நிகழ்ச்சிகள், அதே போன்று மார்க்க வகுப்புகள், மார்க்க உரைகள், கேள்வி பதில் நிகழ்ச்சிகள் நிறைய அறிஞர்கள் நடத்துகிறாங்க. அப்போ இதெல்லாம் பயனுள்ளவைகள். அதே நேரத்தில் அதில் ஹராமானது வருதுன்றா, அது ஹராம், அது கூடாது. நல்லது வருதா, அது ஹலால், அனுமதிக்கப்பட்டது. அதை இதை நாம் இப்படித்தான் என்ன செய்ய வேண்டும், இங்கே விளங்க வேண்டும். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ இதற்கு மாற்றமாக என்னது, அதாவது அந்நிய பெண்கள் அரை நிர்வாணம், அரைக்குறை ஆடையோடு ஆடக்கூடிய இப்படியான மோசமான இதெல்லாம் ஹராம், இதெல்லாம் கூடாது. சினிமா ஹராம், இதெல்லாம் ஹராமானவைகள். அப்போ எனவே இந்த விஷயங்களிலும் நாம் மிக கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று இதில் நாம் இன்னும் சில செய்திகளை இதில் கவனிக்க வேண்டிய இன்னும் ஒரு பகுதியில் இருக்குது. என்ன பகுதி என்று சொன்னால், அதாவது அறிஞர்கள் இப்போ இது தொடர்பாக உள்ள கருத்துக்கள், இப்படியான கருத்துக்கள் நாம் உங்களுக்கு சொன்னோம். அறிஞர்கள் இரண்டு விதமான கருத்திலே இதில் இருக்கிறார்கள் என்பதை பற்றிய விஷயங்களை நாம் உங்களுக்கு என்ன செய்தோம், இதிலே தெளிவுபடுத்தினோம். அதே போன்று என் அருமையான சகோதரர்களே, இதில் நாம் கவனிக்க வேண்டிய மற்றொரு பகுதி இதில் இருக்குது. அது என்னவென்று சொன்னால், வியாபார நோக்கம். இப்போ உதாரணமாக வியாபாரம், அந்த உருவப்படங்கள் உள்ள உடைகள், உருவப்படங்கள் உள்ள இந்த உடைகளை விற்பது வாங்குவது சம்பந்தமாக உள்ள ஒரு பகுதிக்கு நாம் செல்வோம் என்று சொன்னால், இப்போ இது தொடர்பாக கேட்கப்படுகின்ற போது, அதாவது அறிஞர்களுடைய கருத்துக்கள், இது தொடர்பான தீர்ப்புகள் அப்படின்னு நாம் பார்க்கின்ற போது, அவர்கள் முன்வைக்கக்கூடிய கருத்துக்கள், அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது தெளிவான உருவப்படங்கள், உயிருள்ளவையுடைய உருவப்படங்கள் அந்த ஆடைகள் இருக்குமாக இருந்தால் அது என்ன செய்யக்கூடாது, அவைகள் அணியப்படக்கூடாது, அவைகள் விற்கப்படக்கூடாது, அவைகள் வாங்கப்படக்கூடாது. ஏனென்றால் அல்லாஹு தஆலா ஒன்றை ஹராமாக்கிவிட்டால் அதிலிருந்து லாபம் பெறுவதும் ஹராமாகும் இல்லையா. அப்போ எனவே தெளிவாக அதனுடைய அந்த உருவப்படங்கள், உயிருள்ளவைகள் அந்த ஆடைகள் இருக்குமாக இருந்தால் அது என்னது, அது ஹராமான ஒன்றாக இருக்கிறது. அதே நேரத்தில் அதில் வந்து அந்த உருவம் என்பது என்னது, நிறைவானதாக இல்லை, அரைக்குறையாக இருக்குது. அதில் உருவம் என்பது என்னது, அந்த முழுமையாக இல்லை. அதில் அந்த உடலுடைய தலைப்பகுதி இருக்குதுன்னா மற்ற பகுதி கிடையாது, அல்லது ஒரு கை, இப்படி இவைகள் இப்படி இருக்குமாக இருந்தால் இதை வந்து என்னது, இது அனுமதிக்கப்பட்டது, இது தடை இல்லை என்று அறிஞர்கள் இதிலே சொல்கிறார்கள். அதே போன்று என் அருமையான சகோதரர்களே, அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறக்கூடிய ஒரு கூற்று, அதாவது ஃபஇதா குத்தியர் ராஸ், ஒரு உருவப்படத்தில் தலை துண்டிக்கப்பட்டதாக இருக்குமாக இருந்தால் ஃபலா சூரா, அது உருவம் கிடையாது, உருவம் இல்லை என்று அவர்கள் சொல்லக்கூடிய கூற்றையும் இங்கு கொண்டு வருகிறார்கள். அப்போ எனவே அதே மாதிரி எடுத்தீங்கன்னு சொன்னால், இன்னும் நாங்கள் சென்ற வார பாடத்தில் அந்த ரக்கம் என்ற ஒரு வார்த்தையை பார்த்தோம். ரக்கம் என்று சொன்னால் அதுக்கு அறிஞர்கள் சொல்லக்கூடிய விளக்கங்கள் உண்டுதான், அந்த உருவம் வந்து ஒரு முழுமையான வடிவத்தை காட்டாது, ஒரு முழுமையான வடிவமாக இருக்காது, அப்படியாக அமைக்கப்படுமாக இருந்தால் அதற்கு என்ன இருக்குது, அனுமதி இருக்கிறது என்ற ஒரு பகுதியை நாம் உங்களுக்கு தெளிவுபடுத்தினோம். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த அடிப்படையில் நாம் என்ன செய்ய வேண்டும், இதை விற்கக்கூடியவர்களாக இருந்தாலும் தெளிவாக உருவப்படங்கள், உயிருள்ளவையுடைய உருவப்படங்கள் இருப்பவைகளை விற்பது ஹராம், கூடாது என்பதை விளங்க வேண்டும். அதே போன்று அவற்றை வாங்குவதும் நாம் கூடாது, ஏன், மார்க்கம் அதை தடுத்திருக்கிறது என்ற அடிப்படையில் நாம் இதை என்ன செய்ய வேண்டும், இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இதில் மற்றொரு பகுதி, என்ன பகுதி என்று சொன்னால், அதாவது இன்றைய சமுதாயத்தில் நாங்கள் பார்க்குறோம், சில நேரங்கள் எடுத்தீங்கன்னா, அதாவது விளையாட்டு வீரர்கள், ஃபுட்பால் விளையாட்டு வீரர்கள், இப்போ இவர்களுடைய என்னது, இவர்களுடைய அந்த அவர்கள் அணிந்து விளையாடுவார்கள் அந்த எண்கள், அல்லது அவர்களுடைய உருவப்படங்கள் அல்லது அந்த நாட்டை பிரதிபலிக்கக்கூடிய அமைப்புல உள்ள இந்த டி ஷர்ட்டுகள் இப்படிலாம் நீங்க பார்க்கலாம், நிறைய அணிந்து செல்வதில் நாங்க பார்க்கிறோம். அப்ப இதை பொறுத்தவரையில் அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது இப்படியான இந்த உடைகளை பொறுத்தவரையில இதை அவர் வந்து அந்த விளையாட்டு வீரரை நேசித்து அவருக்கு வந்து ஒரு என்னது ஒரு மரியாதை அவர் மீது ஒரு மஹப்பத் இப்படி செய்வார்னா இது கூடாது. இது என்னது தெளிவாக இது என்னது இது ஷிருக்கின் பக்கம் குஃபரின் பக்கம் கொண்டு செல்லுமேன். இதை நாங்கள் பார்த்தோம் அல் வலா வல் பரான்ற ஒரு பகுதியை நாங்கள் படித்திருக்கிறோம். என்னது அல்லாஹ்வுடைய தீனுக்காக நேசித்தல் அல்லாஹ்வுடைய தீனுக்காக வெறுத்தல் என்ற பகுதி ஒன்று இருக்குது. அப்ப எனவே இப்படியாக நிராகரிப்பாளர்கள் குஃபரிலே உள்ளவர்கள் அவங்க நல்ல விளையாட்டு வீரர்கள் என்பதற்காக ஒருவர் நேசிப்பார் என்று சொன்னால் இது கூடாது. நல்ல விளையாடுறார்கள், நல்ல விளையாட்டு வீரர், அவருடைய ரசிகனாக நான் இருக்கிறேன், அப்போ நான் அவருடைய அந்த இது பொறிக்கப்பட்ட அல்லது அவருடைய எண் பொறிக்கப்பட்ட இப்படியான இப்படி ஆடைகள் அணிவது என்பது அதில் என்ன செய்கிறார்கள் இதை தடுக்கின்றார்கள், இது கூடாது என்று சொல்கிறார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். சமுதாயத்தில் இது என்னது நிறையவே இருக்கிறது. அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த விஷயத்தில் அறிஞர்கள் எச்சரிக்கிறார்கள். அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, அடுத்த இதில் இன்னொரு பகுதியை நாம் கவனிக்க வேண்டும். என்ன பகுதி என்று சொன்னால், ஒருவர் வந்து இப்போ இப்படியான உருவப்படங்கள் உள்ள ஒன்றை வந்து அவர் அணிந்தவராக என்ன செய்கிறார், தொழுகின்றார். இவருடைய தொழுகை சம்பந்தமாக உள்ள நிலை, இவருடைய தொழுகையை பற்றிய தீர்ப்பு என்ன அப்படி என்று நாம் பார்க்கின்ற போது, அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, அஷேக் சாலி அல் உசைமின் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது இப்படி உருவப்படங்கள் உருவப்படங்களை ஒருவர் அணிந்து தொழுவார் என்று சொன்னால், அப்படியான ஆடை அணிந்து தொழுவார் என்று சொன்னால், சலாத்துஹு சஹி அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் அவர் ஒரு பாவி, லாகின்னஹு ஆசிம், அவர் யாரு ஒரு பாவியாக இருக்கிறார், ஏன்னா மார்க்கம் தடுத்து இருக்குது அப்படி அந்த ஆடையை அணிவில். அதே நேரத்தில் அஷேக் அப்துல் அசீஸ் அத் துரைஃபி, இப்ப சமகாலத்தில் இந்த நாட்டுடைய அறிஞர்கள் ஒரு முஹத்தீஸ், ஹதீஸ் கலையுடைய ஒரு அறிஞராக போற்றப்படக்கூடியவர், அவரிடம் இது பற்றி கேட்கப்படுகின்ற போது அவர் சொல்கிறார் எப்படி என்று சொன்னா, அந்த உருவப்படம் என்பது கண்ணியப்படுத்தக்கூடிய விதத்தில் அமையும் என்றார். நெஞ்சு பகுதியில் இருக்குது அல்லது முதுகு பகுதியில் இருக்குது, அது ஒரு கண்ணியப்படுத்தக்கூடிய விதத்தில் தான் அவர் அதை அவர் அணிந்திருக்கிறாரு. அந்த உருவப்படம் அப்படி இருக்குமாக இருந்தால் அவர் சொல்கிறார் அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. யுஈது சலாத்து, அவர் அந்த தொழுகை என்ன செய்ய வேண்டும், திரும்ப தொழ வேண்டும் என்றும் தீர்ப்பளிக்கிறார்கள். அப்ப என் அருமையான சகோதரர்களே, ஷேக் சாலி அல் உசைமின் ரஹிமுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடும் போது கூட சொல்கிறார்கள், இதில் அறிஞர்கள் தொழுகை பாத்திலாகும் என்ற கருத்தில் உள்ள அறிஞர்களும் இருக்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். அப்ப இது வந்து சாதாரண ஒரு விஷயம் அல்ல. இன்னும் நீங்க எடுத்து பாருங்க, அப்ப தொழுகையில வந்து நிறைய பேருடைய ஆடைகள்ல இப்படியான உருவங்கள் எல்லாம் சர்வசாதாரணமாகி விட்டது. ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க, தொழுகின்றார்கள். அப்ப அந்த அவங்க ஒரு ஆடை அணிந்து தொழுகிறாங்க, அதுல சில வேலைப்பாடுகள் கோடுகள்லாம் அதுல இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள், தொழுத உடனே அந்த ஆடையை கலட்டி கொடுக்குறாங்க, கொடுத்து சொல்கிறாங்க, இது எனது தொழுகையுடைய சிந்தனையை திருப்பி விட்டது, எனது உள்ளத்தை என்ன செய்து விட்டது, இது திருப்பி விட்டது, இதை நீங்கள் கொண்டு போய் அபூ ஜஹமிடம் கொடுங்கள். கொடுத்து விட்டு சாதாரண அந்த ஆடை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றாங்க. அப்ப இந்த செய்தி நமக்கு எதை சொல்லுது, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அளவு உள்ளத்தோட பேணுதலோட தொழுவாங்க. அப்ப அவங்களே சொல்றாங்க என்னது, எனது உள்ளத்தை வந்து இது திருப்பி விட்டது, எனது சிந்தனையை திருப்பி விட்டது அப்படி என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப எனவே நறுமையான சகோதரர், இன்று நீங்க எடுத்து பாருங்க, சிலர் அணிந்து வரக்கூடிய ஆடைகள் என்ன செய்யுது, அடுத்தவங்களுடைய தொழுகையுடைய உள்ளச்சத்தை எல்லாம் பாழ்படுத்தக்கூடிய விதத்துல அவர் அதை தான் பார்த்து கொண்டிருக்கிறார், அதை தான் வாசிக்கிறாரு, அப்படி நிலையெல்லாம் இருக்குது. அப்ப இது கூடாது. அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப நாங்க இதுல என்ன கவனிக்க வேணும், இப்படியாக தெளிவான உருவங்கள் உள்ள உருவப்படங்கள் உள்ள இந்த ஆடைகள் வந்து எந்த அளவு தொழுகை பாழ்படும், தொழுகை மீட்டித் தொழ வேண்டும் என்று அறிஞர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு இது இருக்குது. ஆனால் அதிகமான அறிஞர்கள் சொல்கிறார்கள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும், தொழுகை பாத்திலாக மாட்டாது, ஆனால் அவர் என்னது ஒரு பாவி, பாவம் செய்தவராகத்தான் அவர் கருதப்படுவார் என்று சொல்கிறார்கள். அவங்க இதுக்கெல்லாம் கொண்டு வரக்கூடிய ஹதீஸ் இதுதான், லா தத்ஹுலுல் மலாயிக்கத்து பைத்தம் ஃபீஹி வலா சூரா, எந்த வீட்டில் உருவப்படங்களும் நாய்களும் இருக்கின்றனவோ அந்த வீடுகளுக்கு மலக்குகள் நுழைய மாட்டார்கள் என்ற ஹதீஸை தான் நீங்க என்ன செய்கிறாங்க அந்த அறிஞர்கள் கொண்டு வருகிறார்கள். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, அதே போன்று ஷேக் அவர்கள்ட்ட கேட்கப்படுது, ஷேக் சாலி அல் உசைமின் ரஹிமஹுல்லாஹ் ஒரு கேள்வி கேட்கப்படுது, சிறுவர்களுக்கு இந்த உருவப்படங்கள் உள்ள ஆடைகளை அணிவிப்பதனுடைய சட்டம் என்ன, சிறுவர்களுக்கு இந்த உருவப்படங்கள் உள்ள ஆடைகள் அணிவிப்பது என்ன, இன்று நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இதுவும் சர்வசாதாரணமாகிவிட்டது. பெரும்பாலானுடைய சிந்தனை என்னன்னு சொன்னா சிறுவர்கள் தானே, சிறுவர்களுடைய விஷயத்துல குற்றம் பிடிக்கப்பட மாட்டார்கள் என்ற சிந்தனை தான் பெரும்பாலும் இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இன்னஹு யஹ்ருமு இல்பாஸு ஸபி மாயஹ்ருமு இல்பாசுல் கபீர், பெரியவங்களுக்கு எதெல்லாம் அணியறதுக்கு ஹராமோ அதெல்லாம் சிறுவர்களுக்கும் ஹராம். பெரியவங்களுக்கு எதெல்லாம் நாங்கள் ஹராம் என்று மார்க்கம் சொல்லுதோ தீர்ப்பளிக்குதோ அவைகள் சிறுவர்களுக்கும் ஹராமான ஒன்றாக இருக்கிறது. அப்ப எனவே என் அருமையான சகோதரர்களே, பெரியவர்களுக்கு உருவப்படங்கள் உள்ள ஆடைகள் அணிவது ஹராம் என்று சொன்னால் சிறுவர்களுக்கும் அதே சட்டம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எனவே நாம் என்ன புரிய வேண்டும் என்று சொன்னால், அப்ப இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள் நாங்கள் சரியாக நடைமுறைப்படுத்தும் போது இன்றைய உலகத்தும் கூட என்ன செய்யும், அதற்கு ஏற்ற மாறி மாறும். ஆனால் இன்று பிரச்சனை என்று சொன்னா, முஸ்லீம்கள் ஏனைய சமுதாயங்களுக்கு ஏற்றவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இன்று நீங்க எடுத்து பாருங்க, முஸ்லீம் சமுதாயத்தை எடுத்தீங்கன்னா ஏனைய சமூகங்கள் ஏனைய கலாச்சாரங்கள் அதுக்கேற்ப முஸ்லீம்கள் மாறுகிறார்கள். முஸ்லீம்கள் எதை எதிர்பார்க்கிறாங்கல்ல, நமது கலாச்சாரத்துக்கு ஏற்ப அவங்க மாற வேணும் அப்படின்ற எதிர்பார்க்கறது மிக குறைவாக இருக்குது. அதை எப்படி நினைக்கிறாங்க, அது ஒரு பிற்போக்காக நினைக்கிறாங்க, அல்லது மத நல்லிணக்கத்துக்கு எதிரானது நினைக்கிறாங்க? இல்லை, ஒருபோதும் இல்லை. எது அப்ப நாங்க என்ன நினைக்க வேணும், இப்ப அவர்கள் வந்து நாங்க அவருடைய கலாச்சாரத்தை பின்பற்றுவது என்பதை விட பல மடங்கு அவர்கள் எமது கலாச்சாரத்தை பின்பற்ற வேண்டும் தான் நினைக்கிறோம். நாம் ஹக்கில் இருக்கிறோம், நாம் சத்தியத்தில் இருக்கிறோம். அப்ப என்ன எடுத்தீங்கன்னா, இஸ்லாமிய நாடுகள் என்பவைகள் இவைகள் நினைச்சென்று சொன்னா இப்படியான ஆடைகளை நாங்கள் புறக்கணிப்போம், இப்படியான ஆடைகளை நாங்கள் புறக்கணிப்போம்னா ஒருத்தர் தயாரிக்க மாட்டான். அப்படியா இல்லையா, தயாரிப்பானா? அது புறக்கணிக்கப்படுது, பகிஷ்கரிக்கப்படுதுன்னா தயாரிக்க மாட்டான். இது நடக்குது, அங்கே எந்த புறக்கணிப்பும் இல்லைன்னு சொன்னா அதுதான் வந்து கொண்டிருக்கும். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த பகுதியும் இங்கு நாம் என்ன செய்ய வேண்டும், கவனிக்க வேண்டிய ஒரு பகுதியாக இதில் இருக்கிறது. அதே போன்று அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னா, இப்ப வந்து செல்ஃபி சொல்றோமா இல்லையா, இப்ப இந்த செல்ஃபி என்பது என்னது இப்ப பிரபலமான ஒன்று. இப்ப இதுல நீங்க எடுத்தீங்கன்னா உண்மையில அதை எடுக்கிறவனு கூட இப்ப நோக்கம் தெரியாத அளவுக்கு மாறிக்கொண்டிருக்கு இல்லைங்களா. என்ன நோக்கத்துக்காக எடுக்கிறான் என்பதே என்னது இன்று புரியுதில்லை. இப்ப இதுல வந்து இன்னும் கடுமையான ஒரு பகுதி என்னவென்று சொன்னா, இப்ப புனித ஹரம்கள் மஸ்ஜிதுல் ஹராம் மஸ்ஜிதுல் நபவி, இப்போ இதெல்லாம் புனிதமான இடங்கள் இல்லையா. இப்போ இதனுடைய புனிதத்துவங்கள் எவ்வளவு பேணப்பட வேண்டும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. சுபஹானல்லாஹ், இவைகள் எல்லாம் அல்லாஹ்வால் புனிதப்படுத்தப்பட்ட இடங்கள். இதனுடைய புனிதத்துவங்கள் என்பது உச்சகட்ட புனிதத்துவம், அங்கு பேணப்பட வேண்டும். நபித்தோழர்கள் அதிகம் பயந்தார்கள் அந்த பகுதியில் வாழ்வதில். நபித்தோழர்கள் அதிகம் பயந்தது என்ன, அந்த புனித பகுதிக்குள் நாம் தவறுகளை செய்து விடுவோமோ பாவங்களை செய்து விடுவோமோ என்று பயந்தார்கள், அஞ்சினார்கள். ஏன், அது புனிதமான பகுதி, அங்கு நன்மைகளுக்கு எப்படி நல்ல விஷயங்கள் நல்லறன்களுக்கு நன்மைகள் பல மடங்காக பெருக்கி கொடுக்கப்படுதோ அதுபோன்றுதான் பாவங்களுடைய நிலையும். ஏன் நல்லா எப்படி சொல்றான், வமை யுரித் ஃபீஹி பில்ஹாதின் பிதுல்மின் நுதிக்குஹு மின் அதாபின் அலீம். இவர்கள் அந்த புனித பகுதியில் ஹரம் என்ற புனித பகுதிக்குள் பெரும் பாவத்தை செய்ய நாடுகிறானோ நாம் அவனை கொடுமையான வேதனையை கொண்டு சுவைக்க செய்வோம். நுதிக்குஹு மின் அதாபின் அலீம், நோவினை தரும் வேதனையை கொண்டு அவனை சுவைக்க செய்வோம். குர்ஆன் சொல்லுது, இந்த வசனத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா அவன் பெரும் பாவம் செய்யல, பெரும் பாவம் செய்ய நாடுகிறான், பெரும் பாவம் செய்ய விரும்புகிறான். அந்த நாட்டமே என்ன செய்து அவன அப்படியான ஒரு வேதனைக்கு கொண்டு போகுதுன்னு குர்ஆன் சொல்லுது. அப்ப அவன் செஞ்சானே எப்படி இருக்கு நினைச்சு பாருங்க, அவன் நினைக்கிறான் அப்படி ஒரு பாவத்தை செய்யறதுக்கு நினைத்தாலே அல்லாஹ் எச்சரிக்கிறான். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களை, இன்று நீங்க எடுத்தீங்கடா அந்த ஹரம் எல்லாம் ஏதோ ஒரு உல்லாச ஒரு உல்லாசத்துக்குரிய இடம் மாறி இல்லைங்களா, அந்த உல்லாச பிரயாணிகள் போயிட்டு இது மாதிரி என்ன செய்து மாறிக்கொண்டிருக்குது. சுபஹானல்லாஹ், எந்த அளவுக்கு பாருங்க, நபித்தோழியர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மனைவிமார்கள் என்ன சொல்கிறார்கள், அந்நிய ஆடவர்கள் நமக்கு பக்கத்தால் செல்லும் போது நமது முகங்களை நாம் மறைத்துக் கொள்வோம். ஏன்னா இஹ்ராம்ல பெண்கள் முகத்தை திறந்திருக்க வேண்டும், அதான் சட்டம். ஆனால் என்ன செய்வாங்க, அவங்க சொல்றாங்க அந்நிய ஆடவர்கள் எமக்கு பக்கத்தால் செல்கின்ற போது நாம் முகம் நமது முகங்களை மறைத்துக் கொள்வோம், முந்தானைகளை போட்டுக் கொள்வோம் என்று சொல்கிறார்கள். இன்று நீங்க எடுத்தீங்கன்னா என்னது, எல்லாம் வரிசையில இருந்து சிரிச்சு போட்டோ எடுக்கிறாங்க, அதெல்லாம் ஒரு காட்சியா பாக்குறாங்க, பாக்குறாங்க இல்லையா. தவாஃப்ல சாயில் எல்லாம் பாத்தீங்கன்னா என்னது, அங்க என்னது குடும்பத்தோடு இருந்து எல்லாம் ஆண்கள் பெண்கள் எல்லாம் இருந்து அங்க என்னது சிரிச்சு கொண்டு தான் எடுப்பாங்க போட்டோ எடுக்கும் போது. அப்ப அதை என்ன செய்வாங்க, நிறைய பேர் பார்ப்பாங்க, இது ஃபித்னாவா இல்லையா, அப்ப இது ஒரு பாவமாக உணரப்படுதா இல்லையா, கொஞ்சம் நினைச்சு பாருங்க. சுபஹானல்லாஹ், அப்ப இந்த இடங்களுடைய புனிதத்துவங்கள் இப்ப காலப்போக்கில் எப்படி போகுது. இப்ப இன்னும் சிலர் எடுத்து பாத்தீங்கன்னா இப்ப எப்படி இப்படி ரெண்டு கையையும் இப்படி துவாவுக்கு ஏந்தி போட்டோ எடுக்கிறது செல்ஃபி இல்லைங்களா. அப்ப இது வந்து இது யாரு காட்டுறது, இபாதத் என்று சொன்ன அருமையான சகோதரர்களே, அது மறைமுகமான ஒரு விஷயம். எந்த அளவு ஒருத்தன் இபாதத்தை மறைமுகமாக செய்ய முடியுமோ அந்த அளவு மறைமுகமாக செய்ய வேண்டும், அது அல்லாஹ் விரும்புறான். இது என்னன்னு பாத்தீங்கன்னா முழு உலகத்துக்கும் காட்டுறது, எங்க நான் மக்கால இருக்கிறேன் பாத்தியா, கைகளை உயர்த்தி இப்ப துவால இருக்கிறேன். இது வந்து இதுல வந்து என்ன நன்மை, இதுல ஏதாவது நன்மை இருக்குதா, ஒரு நன்மையும் கிடையாது. இது வந்து என்னது ஷர், இது தீமை. சில நேரம் கிடைத்தீங்கன்னா அஷ்ருக்குல் அசகர். அஷ்ருக்குல் அசகர் என்ன என்னது? சிறிய இணை வைத்தல். எதுல வருது? அர்ரியா, முகஸ்துதியில வருது. முகஸ்துதி என்பது என்ன? சிறிய இணை வைத்தல். இது முகஸ்துதியா இல்லையா? இப்ப கைகளை உயர்த்தி ஒருத்தர் வந்து ஒரு செல்ஃபி எடுக்கிறாரு, இதை வந்து உலகம் பார்க்குதுன்னா இது என்னது? தெளிவான முகஸ்துதி. இது அவருடைய உள்ளத்தில் எதுவும் அவர் இருக்கலாம், அவர் எதை நியாயமாக கற்பிக்கலாம், ஆனால் இது கூடாது. இந்த என்னது? இந்த முன்மா, இது வந்து ஒரு தவறான முன்மாதிரி. இது அப்ப இன்னும் கொஞ்சம் காலம் போனீங்க என்னது, அப்படி தொழுகையில் இருப்பாரா, ருக்குல் இருக்கல் எடு போட்டோம் எடுத்து போடுவாங்க, அப்படிதானே? இப்ப அடுத்து நடக்கும், ருக்குல் அறிக்கைக்குள்ள ஒரு செல்ஃபி, சுஜூதுல் அறிக்கைக்குள்ள செல்ஃபி, எடுத்து என்ன செய்யறது? அப்படி அப்படி என்னது, இது ஒரு ஒரு பரிமாண வளர்ச்சி, இது இப்படி போகும். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, இது ஒரு மோசமான ஒரு நடைமுறை. அதுவும் அதிலும் குறிப்பாக புனித ஹரம் என்ற பகுதி. இப்ப நான் உங்களுக்கு தெளிவா சொன்னேன், அறிஞர்கள் இந்த போட்டோவை அனுமதி கொடுத்தாங்கன்ற பொதுவான அனுமதி அல்ல. பொதுவா கொடுக்கல அவங்க. அனுமதி எப்படி கொடுக்கறாங்கன்னா, தேவை வந்தால், தேவை என்றிருந்தால் தான் அனுமதி, அப்படிதான் சொல்றாங்க. இது சும்மா வந்து அனுமதி அல்ல. எல்லா அறிஞர்களும் சொல்லும் போது சொல்றாங்க, சில அறிஞர்கள் சொல்கிறார்கள் எப்படி, கட்டாயம் என்றிருந்தால் என்று அனுமதி கொடுக்கக்கூடிய ஒரு சாரார். இன்னும் ஒரு சாரார் அனுமதி கொடுக்கறாங்க, அதுல தேவை ஒன்று இருக்குது, ஒரு தேவை இருக்குதுன்னா அனுமதி. அப்படி இல்லாம இன்று நீங்க எடுத்தீங்கன்னா இது அர்த்தம் இல்லாம போயிடுச்சு. இது என்ன செய்யுது? ஒரு அர்த்தம் இல்லாத ஒன்றாக இது மாறிவிட்டது. எனவே நறுமையான சகோதரர்களே, அதே மாதிரி எடுத்து பாருங்க, சுபஹானல்லாஹ், இன்னும் இதனுடைய நிலை எந்த அளவு மோசமாக இருக்குது. சிலர்களுடைய மொபைல்களை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா என்ன செய்யும், நவுது பில்லா, அதுல நிறைய ஆபாசமானவைகள் இருக்கும். அப்படியா, பாஸ்வேர்டுக்கு மேல பாஸ்வேர்டை போட்டு மறைச்சு வச்சிருப்பாங்க இல்லையா? நுழைய முடியாது, நுழைய முடியாது. ஏன்? சில நேரம் நல்ல விஷயங்களும் இருக்கலாம். நான் சொல்றேன், பெரும்பாலும் நம்ம சமுதாயத்தை நீங்க எடுத்து பாருங்க, அப்ப இந்த ஆபாசங்கள் எல்லாம் நிறைந்து, அப்ப இதையும் வைத்துக் கொண்டுதான் அவர் தொழுகிறார். இதுவும் அவரோட பாக்கெட்ல இருக்குது, அவர் தொழுகிறார். அப்படியா இல்லையா? இதுவும் அவர் என்னது, அவரோட பாக்கெட்ல தான் இருக்குது, அதே நிலையில தொழுகிறார். அப்ப எங்க உள்ளச்சம்? சுபஹானல்லாஹ். இப்ப நினைச்சு பாருங்க அருமையான சகோதரர்களே, அப்ப அந்த தொழுகையுடைய உள்ளச்சம் பேணுதல். இன்று நாங்கள் சமுதாயத்தில் என்ன செய்யறோம், அப்ப இப்படியான நிலைகள் சர்வசாதாரணமாக இருப்பதை பார்க்கிறோம். அதே நேரத்தில் நீங்க எடுத்து பாருங்க, சுபஹானல்லாஹ், சிலவங்க சில போட்டோக்களை ஷேர் பண்ணுவாங்க, அது வந்து எப்படி இது ஷேர் பண்ணப்படுதுன்னு ஆச்சரியமா இருக்கும். ஏன் பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல மெசேஜ் இருக்கும் அதுல, ஆனா ஒரு அழகான பெண்ணுடைய போட்டோ இருக்கும். மெசேஜ் வந்து நல்லதா இருக்கும், ஆனா அதோட என்ன இருக்கும், ஒரு அழகான பெண்ணுடைய ஒரு போட்டோவும் இருக்கும். இவர் வந்து என்ன நினைக்கிறாருடா, இது நம்ம மெசேஜ் நல்லது தானே, அதுக்காக ஷேர் பண்ணுவார். ஆனால் நிச்சயமாக இது கூடாது. என் அருமையான சகோதரர்களே, இது ஹைரை விட இதில் ஷர் தான் கூட. அந்த மெசேஜ் எல்லாம் பார்ப்பான், அந்த அந்த பெண்ணை தான் பார்ப்பான். நிறைய பேர் ஷேர் பண்ணுறாங்க, நீங்கள் எடுத்து பாருங்க. அதாவது ஒரு ஒரு கல்யாண ஒரு கல்யாண ஒரு ஒரு வீடியோ, அரபு உலகத்தில் நடந்த என்னது, ஒரு திருமண வீடியோ, அது ஒரு ரெண்டு மூணு நிமிடம் கிளிப் அது. ஓ, அந்த கிளிப்பை நிறைய பேர் யார் ஷேர் பண்ணுறாங்கன்னா, நிறைய அந்த மார்க்கத்தை ஆர்வம் அவ்வளோங்க ஷேர் பண்ணுறாங்க. அதில் என்ன ஷேர் பண்ணுறாங்கன்னா, அதில் வந்து அந்த மணமகனாக இருக்கிறாரா இல்லையா, அவர் வந்து என்ன செய்கிறாரு, தனது தாய்க்கு வந்து எந்த அளவு கண்ணியம் செலுத்துகிறாரு, தாய்க்கு அந்த சந்தர்ப்பத்தில் கூட அந்த இடத்துலேருந்து இறங்கி போய் தனது தாய்க்கு எவ்வளோ மரியாதை செய்கிறாரு, தாய்க்கு எவ்வளோ மரியாதை செய்கிறாரு, அதுதான் அங்கே மெசேஜ். ஆனால் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா, அந்த திருமண மணப்பெண் அலங்கரிக்கப்பட்டு அழகான தோட்டத்தை அதெல்லாம் விளங்குதில்லை, அது அங்க இருக்குது. அவள் வந்து அந்த பெண் அழகா அலங்கரிக்கப்பட்டு அவள் அழகான அங்க மணப்பெண்ணாக இருக்கிறாள். இது ஹராம், இது கூடாது. அவன் தாய்க்கு மரியாதை செய்யட்டு இல்லாம இருக்கட்டும், அது இல்லைங்க பிரச்சனை, இது இது ஹராம், இது கூடாது. எனவே நறுமையான, இப்படி நாங்க நிறைய பாக்குறோம். சில நேரங்கள்ல சிலங்க நல்ல நோக்கத்துல ஷேர் பண்றாங்க, ஆனா அதுல என்னது, ஹராம் இருக்குது, அதுல கூடுதலான ஒரு பகுதி, அதாவது தடுக்கப்பட்ட ஒரு பகுதி இருக்குது. அப்ப இந்த விஷயங்கள் நாங்க மிக கவனமாக இருக்க வேண்டும். நல்ல நோக்கமாக இருக்கலாம், நீயத்து நல்லதாக இருந்தாலும் அங்க ஹராம் இருக்குது, பிழை இருக்குது. அப்ப நாங்க என்ன செய்யறோம், ஒரு தவறுக்கு வழிகாட்டியவர்களாக மாறும். சில நேரங்கள் எடுத்து பாருங்க, அதாவது அழகான இஸ்லாமிய குடும்பம், நல்ல இஸ்லாமிய குடும்பம், நல்ல கணவன் மனைவி என்ற இஸ்லாமிய உறவு என்று போட்டு அது அழகான ஒரு பெண்ணுடைய ஒரு ஆணுடைய போட்டோ போட்டு தான் ஆர்டிகல் கீழே வருது. ஆர்டிகலை பார்த்து நல்ல மெசேஜ் வருது, அதுல நல்ல கருத்துக்கள் தான் இருக்குது. ஆனா என்ன போட்டோ, ஒரு போட்டோ பாத்தீங்கன்னா ஒரு அழகான பெண்ணுடைய போட்டோ, இது எப்படி இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்படும், இது கூடாது, ஹராம். அந்த போட்டோவுக்கு என்ன தேவை வந்துச்சாங்க, எந்த தேவையும் வரல. அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இந்த பகுதிகள் நாங்கள் மிகவும் என்னது, கவனமாக இருக்க வேண்டும். அதே போன்று நாங்கள் பார்க்குறோம், இந்த புனிதமான ஹரம் என்ற பகுதியில், ஹரம் இபாதத்துக்காக அங்கு சென்ற அந்த இடங்கள் நீங்கள் எடுத்தீங்கன்னா, இபாதத்துடைய நோக்கங்கள் நிறைய மறக்கடிக்கப்பட்டு என்ன செய்கிறாங்க, நிறைய இதில் தான் இருக்கிறாங்க. சிலவன் தவாவை ஆரம்பிச்சதை முடிக்கும் வரைக்கும் வீடியோவில் தான் இருக்கிறான் இல்லைங்கச்சா, சாய ஆரம்பிச்சது முடிக்கும் வரைக்கும் வீடியோல தான் இருக்கிறான். அங்க என்ன துவா ஓதுறது அது தெரியாது, என்ன ஓதுறது ஒன்றும் விளங்குதில்லை. அப்ப இப்படிதான் போகுது. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்து என்னது, நிறைய அந்நிய பெண்கள் போட்டோ வருமா இல்லையா? இவ்வளவு பெண்கள் இருக்கிறாங்க, ஆண்கள் பெண்கள் அங்க இருக்கக்கூடிய இடம், அந்த இபாதத்துக்காக இருக்கக்கூடிய இடம். அப்ப அதுல நிறைய பெண்கள், இது எப்படி அனுமதிக்கப்படுதா மார்க்கத்துல? ஒருத்தர் அனுமதி இல்லாம ஒருத்தர் வீடியோ எடுக்கலாமா? மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா? ஒருத்தர் அனுமதி இல்லாம வீடியோ எடுக்கலாமா? அவருடைய ஒருபோதும் முடியாது. அனுமதி இல்லாம இல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க பிறருடைய வீடுகளுக்கு நுழைவதற்கு அனுமதி என்பதே எதுக்கு தான், கண்ணுக்கு தான். ஒருத்தர் என்ன செய்யறாரு, நல்ல கண்ணால எல்லாம் உள்ளுக்கு நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அனுமதி கேட்கிறாரு. இல்லைங்களா, வீட்டுக்கு வரல, ரசூலுல்லாஹுடைய வீட்டுக்கு வந்துட்டாரு, வந்து என்ன செய்யறாரு, வீட்டுக்கு நுழையாம வீட்டுக்கு நடக்கிறதெல்லாம் நல்லா பார்த்துட்டு இருக்கிறாரு. பார்த்துருந்து கடைசியில் அனுமதி கேட்கிறாரு. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, உமது கண்ணை குத்தி இருப்பேன்னு சொல்றாங்க. கண்ணை குத்தி வெளியெடுத்தாலும் குற்றம் கிடையாது, அங்க கண்ணை குத்தி வெளியெடுத்தாலும் மார்க்கத்தில் குற்றம் கிடையாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அனுமதி என்பதே கண்ணுக்கு தான். இது என்னது, எல்லாம் நல்லா பார்த்து கடைசியில் அனுமதி கேட்கறது. அப்ப கண்ணுக்கு இப்படி என்ன, இந்த ஹதீஸ்ல உங்களுக்கு என்ன தெரியுது, அப்ப கண்ணால இப்படி வந்து ஒருத்தர் ஒரு வீட்டில் நடக்கக்கூடியதை பார்ப்பதற்கு அனுமதி இல்லை. ஒரு அந்நியருடைய வீட்டில் நடக்கக்கூடியதை கண்ணால பார்ப்பதற்கு அனுமதி இல்லைனா எப்படி வீடியோ எடுக்கிறது? அப்ப என்ன செய்யறாங்க, அனுமதியோடு தான் வீடியோ எடுக்கிறாங்களா? அப்ப இப்படியான நிறைய இன்று பாத்தீங்கன்னா இதெல்லாம் சர்வசாதாரணமாக விட்டது. இதெல்லாம் தவறாகவே இன்று என்ன செய்யப்படுதில்ல, பார்க்கப்படுதில்ல. அப்ப இபாதத்துடைய உள்ளச்சங்கள் எல்லாம் அடிபட்டு போகுது. இதுல என்ன செய்யுது, இபாதத்துடைய உள்ளச்சங்கள், அதே போன்ற ரப்புக்கும் எனக்கும் மட்டும் மத்தியில் இருக்க வேண்டிய இபாதத் என்ற பகுதிகள் எல்லாம் இல்லாமல் போகுது. நிறைய பேர் என்ன செய்யறாங்க, அவங்க வந்து இஹ்ராமோடு இருக்கக்கூடிய போட்டோ அங்க என்ன செய்யறாங்க, அப்லோட் பண்றாங்க. அப்லோட் பண்ணி என்ன பாக்குறாங்க, எத்தனை பேர் லைக் பண்றாங்க, எத்தனை பார்க்கறது, அடுத்து என்னது, எத்தனை பேர் லைக் பண்றான். அடே அல்லாஹ் இதை லைக் பண்ணான பாரு, முதலாவது அல்லாஹ் இதை லைக் பண்றான் இல்ல, அல்லாஹ் இதை வெறுக்கிறான், இது கூடாது. அப்ப இபாதத்துல வந்து ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அல்லாஹ் லைக் பண்ணுவன், அல்லாஹ் விரும்பினாதான் இபாதத்தை ஏற்றுக்கொள்ளப்படும். இது அதெல்லாம் நோக்கம் இல்ல. அங்க எத்தனை லைக் போடப்படுது, எத்தனை கமெண்ட்ஸ் போடப்படுது, அதுல எத்தனை பேர் துவா கேட்கிறாங்க. என் அருமையான சகோதரர்களே, அப்ப இபாதத்துல அப்ப எங்க போகுதுன்னு பாருங்க. அப்ப இபாதத்துடைய இதுதான் உயிரோட்டமான நிலையா? ஒருத்தர் பல்லாயிரக்கணக்கான பல லட்சங்கள் செலவழிச்சு ஒருத்தர் ஹஜ்ஜிக்கு உம்ராவுக்கு வராரண்டா, நோக்கம் என்ன, ரப்புடைய திருப்தியை பெறுவது. எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த அனுமதி என்பது மிஸ்யூஸ் பண்ணப்படுவதற்கு அல்ல. தேவைகள் இருந்தால், பயன்கள் இருந்தால், பிரயோசனங்கள் இருந்தால் இந்த அனுமதி இருக்குது, இல்லையா இந்த அனுமதி கிடையாது. அறிஞர்கள் அதுதான் சொல்றாங்க, அறிஞர்கள் சொல்லக்கூடிய செய்தி எல்லாம் அதுதான். இப்ப நீங்க எடுத்து பாருங்க, சுபஹானல்லாஹ், ஷேக் நாசிருதீன் அல்பானி ரஹிமுல்லா அவர்கள் இந்த வீடியோ கூடாதுன்னு சொல்றாரு இல்லையா, ஷேக் பின் பாஸ் ரஹிமுல்லா வீடியோ கூடாதுன்னு சொல்றாரு. எதுக்கு சொல்றாங்க, பேணுதல். எதுக்கு சொல்றாங்க, இந்த எச்சரிக்கைகள், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன எச்சரிக்கைகள் எல்லாம் இதுக்குள்ள வந்துடும் என்ற அச்சம், அந்த பயம், அந்த பேணுதல் தானே, வேற எது, அந்த பேணுதல் சொல்றாங்க. அப்ப எனவே நறுமையான, அந்த பேணுதல்ல ஒரு கொஞ்சமாவது நம்மிடம் இல்லை என்று சொன்னால், அப்ப எனவே நாம் இந்த பகுதிகளை மிகவும் கவனிக்க வேண்டும். அதே போன்று அன்பிற்குரிய என் அருமையான சகோதரர்களே, இதில் கவனிக்கப்பட வேண்டிய மற்றொரு பகுதி என்னவென்று சொன்னால், நமது வீடுகள், நமது வீடுகள் வந்து என்ன செய்யப்பட வேண்டும், இப்படியான உருவப்படங்கள் இதிலிருந்து பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும். நமது வீடுகள் எந்த அளவுக்கு ஹதீஸ்ல வருதுன்னு பாருங்க. இந்த செய்தியை நீங்க நசாயில பார்க்கலாம், 5256 செய்தி. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு முறை அவங்க சொல்றாங்க, சனஅது தஆமன், நான் ஒரு உணவை தயாரித்தேன், உணவை தயாரித்து ஃபதஅவுது லின்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்களுக்கு விருந்துக்கு அழைப்பு கொடுத்தேன், எனது வீட்டுக்கு வாங்கண்டு அழைப்பு கொடுத்தேன். ஃபஜாஅ, நபி அவர்கள் வந்தார்கள், ஃபதஹல, நுழைந்தார்கள், அவங்க வீட்டுக்குள்ள நுழைறாங்க. அவர்கள் அந்த நேரத்திலே ஃபரா சித்ரன் ஃபீஹி தசாவீர், அங்கு ஒரு திரை இருந்தது, அதுல உருவப்படங்கள் இருந்துச்சு. ஃபஹரஜ, உடனே நபி அவங்க வீட்டு விட்டு திரும்பி போயிட்டாங்க. சுபஹானல்லாஹ், விருந்துக்கு வராங்க ரசூலுல்லாஹ், யாருடைய வீட்டுக்கு, மகளுடைய வீட்டுக்கு, மகளுடைய வீட்டுக்கு விருந்துக்கு வராங்க. அழைப்பு ஏற்று வருகிறார்கள், அவங்க வீட்டுக்குள்ள நுழைகிறாங்க. அந்த திரையில ஒரு உருவப்படம், என்னது, உயிருள்ளவனுடைய உருவப்படம் இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே வெளியேறி விட்டாங்க, வீட்டை விட்டு திரும்பி விட்டார்கள். போகும்போது ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு தான் போறாங்க, இன்னல் மலாயிகா லா தத்குலு பைதம் ஃபீஹி தசாவீர், எந்த வீடுகளில் உருவப்படங்கள் இருக்குதோ அங்கு வானவர்கள் நுழைய மாட்டார்கள். நபிக்கும் வேலை கிடையாது அங்க, என்னது, நபிக்கும் அந்த வீட்டில் வேலை இல்லை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உடனே வெளியேறி விட்டார்கள். அப்ப இவ்வளவு எச்சரிக்கைன்னு பாருங்க. சுபஹானல்லாஹ், நறுமையான சகோதரர்களே, இன்று நீங்க எடுத்து பாருங்க, இப்போ உருவப்படங்கள்னா மதிக்கப்படாமல் இருந்தால் பிரச்சனை கிடையாது. இப்போ சில ஹதீஸ்களை பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஹதீஸை நீங்க முஸ்லீம்லேயே பார்க்கலாம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க இறக்கைகளுடைய அந்த குதிரைகள், இறக்கைகளுடைய அந்த குதிரைகள் படம் பொறிக்கப்பட்ட ஒரு ஒரு திரை இருந்தது, ஒரு திரை எமது வீட்டில் இருந்தது. அப்புறம் ரசூலுல்லாஹ் என்ன செய்தாங்க, அதை கிழித்தார்கள், கிழித்துட்டாங்க. அப்ப அதுக்கு பிறகு நான் என்ன செய்யறேன், தலையணைக்காக அதை என்ன செய்தேன், அதற்குரிய போர்வையாக அதை பயன்படுத்தினேன்னு சொல்றாங்க. அப்ப இதை இந்த ஹதீஸை வச்சு அறிஞர்கள் எடுக்கக்கூடிய விளக்கம் என்னன்னு சொன்னா, உருவப்படங்கள் கண்ணியப்படுத்தப்படாமல் இருந்தா எனது இப்ப காலில் போட்டு மிதிக்கப்படுற மாதிரி அதுல இருக்குது, பிரச்சனை கிடையாது, கண்ணியப்படுத்தப்படக்கூடாது என்பதை இந்த ஹதீஸ்ல இருந்து ஒரு சட்டமாக அறிஞர்கள் எடுக்கிறாங்க. இப்ப நீங்க எடுத்து பாருங்க, தொங்க போடப்பட்டிருக்கி மாட்டப்பட்டிருக்கீங்கன்னு என்ன அர்த்தம், கண்ணியப்படுத்தப்படுது, மாட்டப்பட்டிருக்கி என்னது. சில வீடுகளை போனீங்கன்னு சொன்னா அங்க வீட்டுக்குள்ள நுழையும் போதே அங்க வரவேற்பது யாருன்னா அவங்க திருமண போட்டோ இருக்கும் இல்லைங்களா, கணவன் மனைவி அந்த போட்டோ தான் அங்க இருக்கும், அதுதான் வரவேற்கும். இது எப்படி, இது ஒரு இஸ்லாமிய வீட்டில் இது கூடுமா? நறுமையான சகோதரர்கள், எந்த வகையிலும் இது அனுமதிக்கப்பட முடியாது, அனுமதிக்கப்படக்கூடாது. அப்ப அதே மாதிரி மரணித்தவர்களுடைய போட்டோக்கள், மரணித்தவர்கள் இப்ப வந்து இப்ப மரணித்த அதை பார்த்தா இன்னும் இன்னும் சில கவலை தான் அதிகரிக்கும், இதெல்லாம் கூடாது, இதெல்லாம் மார்க்கம் ஒருபோதும் அனுமதிக்கவில்லை. இங்கெல்லாம் மலக்குகள் நுழைய மாட்டாங்க, அருள்வானவர்கள் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை சுமந்து வருகின்ற மலக்குகள் ஒரு வீட்டுக்கு வரலாம் என்ன அர்த்தம், நினைச்சு பாருங்க. சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹமத் அந்த வீட்டுக்கு வரலன்னா அந்த வீட்டுடைய நிலை என்ன, தரித்திரியம், முசீபத், அந்த வீட்டுக்கு நெருக்கடி, துன்பம் தான் இருந்து கொண்டே இருக்கும். அப்ப எனவே அன்பிற்குரிய அருமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் இந்த செய்திகளை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், கவனத்தில் எடுக்க வேண்டும், எடுத்து நமது வீடுகளை இதை விட்டு பரிசுத்தப்படுத்தும். அதே மாதிரி தொங்க விடப்படாமல் ஆல்பம் போன்றவைகள், அதுவும் கண்ணியப்படுத்துறது தான். என்ன செஞ்சிருப்பாங்க, வீட்டுக்கு யாரா வந்தா அதான் கொடுக்கறது, வீட்டுக்கு யாரா வந்தா அதுதான் கொடுக்கறது, அது முன்னுக்கே இருக்கும், கொடுக்க தேவையில்லை, அதுதான் பார்ப்பாங்க. அதுல வந்து என்னது, வந்து பார்க்கறேன் எவனோ இருப்பான் இல்லைங்க, அவன் சொல்றது அவங்கள மகரமானவங்களா, இன்னொரு சட்டத்தை பார்த்தீங்கன்னா அதுல யார் யாராலும் இருப்பான். அப்ப அதுல உள்ள பெண்களுடைய போட்டோக்கள் இருக்கும், பெண்கள் போட்டோக்கு இருந்தா எப்படி இருப்பாங்க, அசிங்கமா இருப்பாங்க, நல்லா அலங்கரிச்சு தான் இருப்பாங்க. அப்ப அதெல்லாம் என்ன செய்வாங்க, யாரு பாக்குறது. அப்ப இன்னொருமையான சகோதரர்களே, இது கண்ணியப்படுத்த இந்த வீடுகளுக்கு மலக்குகள் வரமாட்டார்கள், கிளி தெரிய வேண்டும். இதெல்லாம் என்ன செய்யப்படணும், என்ன பேன இதுல. அப்ப இவை இப்படியான விஷயங்கள். அப்ப இதுல நாங்க மார்க்கத்துக்காக இந்த அர்ப்பணிப்புகளை செய்ய வர செய்ய தயாரில்லடா, மற்ற அர்ப்பணிப்புகளை எப்படி செய்வோம், இந்த அர்ப்பணிப்புகளை ஒருத்தன் தீனுக்கு செய்ய முன் வரலண்டா, உயிரை கொடுக்கறத பத்தி இவன் பேசியதா அர்த்தம் இருக்குதா, ஒரு அர்த்தமும் கிடையாது. அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த பகுதிகள் நாம் என்ன செய்ய வேண்டும், கவனிக்கப்பட வேண்டிய பகுதிகள். எனவே அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, அதே போன்று பிள்ளைகளுடைய அந்த விளையாட்டு பொருட்கள், பிள்ளைகள் வந்து விளையாடுவதற்கு வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த சில விளையாட்டு பொருட்கள் இருக்குதா இல்லையா, இதுல ஒரு சில சட்டங்கள்ல விதிவிலக்கு இருக்குது. அது சம்பந்தமாக வரக்கூடிய ஒரு செய்தியை நீங்க புகாரில பார்க்கலாம். அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், என்னோடு சில தோழிகள் நாங்கள் அமர்ந்து பொம்மைகளை வைத்து விளையாடி கொண்டிருப்போம் அப்படி என்று சொல்லி சொல்றாங்க. புகாரில் வர ஹதீஸ், ஆயிஷா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். அதே போன்று இன்னும் ஒரு ஹதீஸ்ல வருது, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் அல்லது ஹுனைன் இந்த போர்களுக்கு சென்று அல்லாஹ்வுடைய தூதர் மக்கா மதீனாவுக்கு திரும்பினார்கள். அப்படி அவங்க வீட்டுக்கு வந்த உடனே என்ன செய்து, கொஞ்சம் பலமாக காற்று வீசியது, வீசிய போது அங்கே ஒரு திரை, ஆயிஷா சொல்றாங்க ஒரு திரை அப்படி விலகியது, விலகியவுடன் அங்கு சில பொம்மைகள் வைக்கப்பட்டிருந்தன. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்கிறாங்க, இது என்ன பொம்மைகள் அப்படி என்று கேட்கும் போது ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், அதுல வந்து குதிரைக்கு இரண்டு இறக்கைகளுடைய ஒரு பொம்மையும் இருந்தது, குதிரை அதுக்கெனது இரண்டு இறக்கைகள் உள்ள வடிவில் ஒரு உருவம் இது இருந்தது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பற்றி கேட்கும் போது அவங்க சொல்றாங்க, குதிரைக்கு எப்படி இறக்கைகள் என்று கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க, ஆயிஷா என்ன சொல்கிறார்கள், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குதிரைக்கு இறக்கைகள் இருந்தன யா ரசூலுல்லாஹ், அப்போது நபி அவர்கள் சிரித்தார்கள் என்ற ஹதீஸை பார்க்கிறோம். அப்ப எனவே இந்த செய்திகளை வைத்து அறிஞர்கள் எடுக்கக்கூடிய முடியும்டா, பிள்ளைகளுடைய விளையாட்டு பொருட்கள் இப்படியான பொருட்கள் என்ன செய்யலாம், இருக்கலாம், ஆனால் அதிலும் வரம்பும் இருக்கக்கூடாது. அன்று நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த காலத்தில் நீங்க எடுத்தீங்கன்னா இந்த இதுவில் எப்படி இருக்கும், சில நேரம் துணிகள் அல்லது பஞ்சு போன்றவைகள் இதுகளால் இப்படி தான் தயாரிக்கப்பட்டிருக்கும் என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். அப்போ இன்று நீங்க எடுத்தீங்கன்னா இப்போ இதற்கு அனுமதி என்று சொல்லி மொத்தமாக என்னது அந்த உருவத்தை நன்றாக பிரதிபலிக்கக்கூடிய வகையில் நாங்கள் எடுத்து வாங்கி கொடுக்கக்கூடாது, அது வந்து மொத்தமாக இந்த ஹதீஸ் அப்படி சொல்லல, அதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி என்று சொல்லி அறிஞர்கள் என்ன செய்கிறார்கள், தெளிவுபடுத்துகிறார்கள், விளக்குகிறார்கள். அப்ப அன்பிற்குரிய என் அருமையான சகோதரர்களே, அப்ப இந்த தலைப்புல இப்படியான சில சட்ட திட்டங்கள் உங்களுக்கு என்ன செய்யப்பட்டது என்று சொன்னால் உங்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டது. எனவே இதுதான் இன்றைய பாடத்தினுடைய இந்த தலைப்புடைய பகுதியோடு நாம் இதை நிறைவு செய்து கொள்ள விரும்புகிறோம். இதில் உங்களுக்கு வேறு எதுவும் இது தொடர்பாக சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் கேட்டு விளக்கம் பெறலாம். அதேபோன்று மலக்குகள் நுழைய மாட்டார்கள் அப்படின்னு வரக்கூடிய ஹதீஸ்ல அறிஞர்கள் அதிக அறிஞர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்னவென்று சொன்னால், வானவர்கள் மலக்குகள். இப்ப நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, இப்ப ஒருத்தர் வந்து உயிர் கைப்பற்றப்படுதுங்களே, இப்ப அந்த வீட்டுல உருவப்படம் இருந்தால் அவர் உயிர் கைப்பற்றப்படாதா? இல்ல, அங்க அந்த வானவராத கைப்பற்றதான் செய்வார். இளைஞன் சொல்றது அப்படி புரிஞ்சுக்கொள்ள கூடாது. இது வந்து ரஹமத், ரஹமத்துக்குரிய வானவர்கள் மலக்குகள், அருளை சுமந்து வரக்கூடிய வானவர்கள் மலக்குகள் என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. அதுதான் முக்கியம், ரஹமத். மலக்குகள் வந்து நுழைய மாட்டார்கள், நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அறிஞர்கள் எல்லோரும் சொல்லக்கூடிய விளக்கம், ரஹமத்துடைய மலக்குகள், அருளை சுமந்து வரக்கூடிய மலக்குகள் வானவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், நுழைய மாட்டாங்க. உங்களுக்கு தெரியும், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூல் அங்கே எதிர்பார்த்திருந்தாங்கன்ற ஹதீஸ்ல கூட அவங்க வரல. அவங்க எதுக்கு தடையா இருந்துச்சுன்னு சொல்றாங்க, உருவப்படங்களும் நாய்களும் தான் தடை என்று சொல்கிறார்கள் என்ற ஹதீஸை நாங்கள் இதுக்கு முந்தி உங்களுக்கு விளக்கி இருக்கிறோம், தெளிவுபடுத்தி இருக்கிறோம். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அருளை சுமந்து வரும் வானவர்களுக்கு வருவதற்கு இது இந்த உருவப்படங்கள் தடையாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்ல கேட்டீங்கன்னா, அதாவது சிலர்கள் நீங்க எடுத்து பார்க்கலாம், சில வந்து இந்த தரிகாக்கள் இப்படியான இந்த வழிகேட்டில் இருக்கக்கூடியவர்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, சில தங்கள் மாருடைய போட்டோலாம் தொங்க போட்டிருப்பாங்க. இளைஞன் சொல்றது, நபிகள் நாயகம் சதா அவர்கள் மக்கா வெற்றியில காபாவுக்கு நுழைவதற்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க, எல்லா சிலைகளையும் ஆட்டினார்களா இல்லையா? அதுல யாருடையதான் இருந்துச்சு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்துச்சு, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இருந்துச்சு, அவங்களாம் நபிமார்கள், அதனால விட்டு வைங்கன்னு சொன்னாங்களா? இல்ல, எல்லாம் அகற்றுங்கள், எல்லாம் அகற்றிட்டு தான் ரசூல் நாங்கள் உள்ளுக்கு போறாங்க. அப்ப எனவே நறுமையான சவால், இன்னும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, சிலருடைய வீட்டுக்கு போனீங்களா, வீட்டுக்கு முன்னால யாருடைய போட்டோ வரைக்குமெண்டா, அவங்களுடைய வந்து அவங்க வந்து வாப்பாண்டுவாங்க, ஏதாவது வேற பேர், பாவா ஏதாவது ஒரு பேர், அவங்களோட ஷேக், இப்படி போட்டோக்கள் இருக்கும். நறுமையான சகோதரர்களே, இது எந்த அளவு கடுமையான ஒரு குற்றம் இது, கொஞ்சம் நினைச்சு பாருங்க. சுபஹானல்லாஹ், ரசூலுல்லாஹி அவர்கள் கடுமையாக கண்டித்த ஒரு விஷயம், அல்லாஹ்வுடைய தூதர் தனது வீட்டுக்குள் நுழையவே இல்லை உருவப்படங்கள் இருக்கும் போதுன்றது நாங்கள் பார்க்குறோம். அப்போ இப்படியான படங்கள் நீங்கள் எடுத்தீங்கன்னா, சர்வசாதாரணமாக இப்படியான இந்த சிந்தனை தாக்கங்கள் உள்ளவர்கள், இந்த வழிகேட்டில் உள்ளவர்கள் இருக்குது. அப்போ இதெல்லாம் இதுவும் கூடாது. இதெல்லாம் என்னது, சிலர் நினைக்கலாம் இது இல்லை, இது மார்க்கம் தானே, இது ஒரு மார்க்கத்துடைய ஒரு அறிஞர், அதனால் அனுமதி இருக்குதுன்னு சிலர் நினைக்கலாம். அதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன், நிச்சயமாக அது ஹராம், கூடாது. இது ஏனையத்தை விட இது பல மடங்கு கூடாது. ஏனைய வகைகளை நீங்கள் எடுத்தீங்கன்னா, இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அவங்கள்ட்ட உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்க அதே போன்று உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்களா இல்லையா, ஹபஷால் அபிசீனியாவில் அவங்க அந்த நடந்த நிகழ்வுகளை பற்றி அங்கே அழகான அந்த படங்கள் எல்லாம் இருக்கும் என்ற சொல்லும்போது, அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னாங்க, அந்த மக்கள் அவர்கள் ஒரு நல்ல மனிதர் மரணித்து விட்டால் என்ன செய்வார்கள், அவருடைய கபரில் ஒரு மஸ்ஜித் எழுப்புவாங்க, அவருக்கு என்ன செய்வாங்க, உருவப்படத்தை வரைவார்கள், உருவப்படத்தை வடிப்பார்கள். இவங்க யாரு, ஷிராருல் ஹல்க், அல்லாஹ்விடத்தில் மிகவும் மோசமானவர்கள். இவங்க யாரு, அல்லாஹ்விடத்தில் மிக மோசமானவங்க. அவங்க நல்லவங்க, நபிமார்களுக்கு கூட இந்த வேலையை செஞ்சாங்க, நபிமார்களுக்கு செஞ்சாலும் ஷிராருல் ஹல்க், படைப்பினங்களில் மோசமானவர்கள். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, இதுக்கு ஒரு மார்க்க வடிவம் கொடுக்கப்படக்கூடாது. மார்க்க வடிவம் கொடுத்து இதெல்லாம் அனுமதி அப்படின்னு புரிஞ்சிடக்கூடாது. இது ஹராம், யாருடைய விஷயத்தில் செய்யப்பட்டாலும் இது கூடாது, ஹராம், தடுக்கப்பட்டது அப்படி என்பதை நாங்கள் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேணும். வேணா சிலவங்க வந்து என்ன செய்கிறாங்க, அதை வந்து கண்ணியப்படுத்துகிறாங்க, அந்த ஃபோட்டோக்களை அதுக்கு மாலை போடுறாங்க. சில நம்ம அதை வந்து என்னது, அதனிடத்திலே பிரார்த்திக்கக்கூடிய நிலைகளும் இருக்குது. இந்த அளவு என்னது, வரம்பு மீறிய நிலைகளும் இருக்கிறது. ஷிர்க்குக்கு இட்டு செல்லுது, குஃப்ருக்கு இட்டு செல்லுது இந்த விஷயங்கள். இதனால் மார்க்கம் இதை எச்சரிக்கிறதே இப்படியான நோக்கங்களுக்கு தான், தடுப்பது, எச்சரிப்பது மட்டுமல்ல கடுமையாக தடுப்பது இந்த நோக்கங்களுக்கு என்பதையும் நாம் இங்கு உங்களுக்கு நினைவூட்டிக் கொள்ள வேண்டும். அதே போன்று பாட புத்தகங்கள், எப்படி பணமா? அதாவது இந்த பாட புத்தகங்களை கூட பொறுத்தவரையில், அதாவது ஒரு இஸ்லாமிய ஒரு ஆட்சி இஸ்லாமிய அதிகாரம் இஸ்லாமிய ஒரு இதில் இருக்குமாக இருந்துன்னு சொன்னால் அவங்க தெளிவாக என்ன செய்வாங்க, அதை வந்து அவங்க இஸ்லாமிய மயப்படுத்தப்படுவதில்லாம் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அப்படி அதிகாரத்தில் உள்ளவர்கள் ஆட்சியில் உள்ளவங்க அவங்களுக்கு வந்து கல்வியை கொடுப்பதற்கு இவைகள் தான் அப்படி என்பது கிடையாது, கல்வியை கொடுப்பதற்கு இவைகள் தான் தேவை என்பது கிடையாது. அதே நேரத்தில் சில படங்கள் வந்து அதனுடைய தலை பகுதி இல்லாமல் அதை அடையாளப்படுத்தப்படணும், அப்படி சில அரபு புத்தகங்கள் கூட நீங்கள் பாட புத்தகங்கள் அப்படி நீங்கள் பார்க்கலாம், அந்த பகுதி இல்லாமல் என்ன செய்வாங்க அடையாளப்படுத்தி இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான நடைமுறைகள் என்ன செய்யலாம், அதில் பயன்படுத்தலாம், இதுதான் உள்ள முறை. இப்போ நாம் வந்து வாழக்கூடிய நாடுகள் அப்படி இல்லைன்னு சொன்னால் அது வந்து நிர்பந்திக்கப்பட்ட ஒரு விஷயம், அது தனியான ஒரு பகுதி. அப்போ எனவே பொதுவாக நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து குறைந்த அளவு அதை வந்து பிள்ளைகளுக்கு உணர்த்தணும்னு சொன்னால் அதனுடைய தலை பகுதி இல்லாமல் மற்ற பகுதியை வைத்து அதை விளங்கக்கூடிய முறையில் என்ன செய்யலாம், அப்படியெல்லாம் நிறைய இருக்கு பாட புத்தகங்கள் அப்படி நீங்கள் பார்க்கலாம், அந்த மாதிரி செய்திருக்கிறாங்க, அது அதற்கு தீர்வாக எடுக்கலாம். அதே போன்று பணம் போன்றவைகள் எடுத்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் நிர்பந்தத்துக்குள்ள வரக்கூடிய விஷயங்கள், இதென்னது இது கட்டாயம் நாங்கள் பயன்படுத்தி ஆக வேண்டும், பணம் என்பது கட்டாயம் பயன்படுத்தி ஆக வேண்டிய ஒரு பகுதி. அப்போ இதெல்லாம் என்ன செய்யும், இது இதை வந்து யார் செய்வாங்களோ அவங்க தான் அதில் குற்றவாளிகளாக வருவாங்களே தவிர பயன்படுத்தக்கூடியவங்க என்ன செய்ய மாட்டாங்க இதில் வரமாட்டார் என்பது நாங்கள் அதில் புரிந்து கொள்ள. இப்போ அதே போன்று இந்த அழகான தோற்றத்தில் உள்ள மிருகங்கள் இப்படியான பொருட்களை வந்து பிள்ளைகள் விளையாட்டு பொருட்களாக எடுக்கிறாங்க என்று சொல்லி, இப்போ இதை பொறுத்தவரை இப்படி நாங்கள் ஆரம்பத்தில் உள்ள சுட்டிக்காட்டி ஹதீஸை வச்சு தான் அதற்குரிய அனுமதியை கொடுக்குறாங்க, அந்த அனுமதி வருது அந்த ஹதீஸை வச்சு தான் அனுமதி கொடுக்குறாங்க. ஆனால் அறிஞர்கள் பேணுதல் அடிப்படையில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதில் ஒரு வரம்பு மீறி ஒரு நிலையை கடைபிடிக்காதீங்க, ஒரு வரம்பு மீறிய நிலையை அதில் கடைப்பிடிக்காமல் ஒரு பேணுதலான பகுதி அதில் கடைப்பிடிங்க அப்படி என்று சொல்லி அறிஞர்கள் சொல்கிறாங்க. அப்போ எனவே அதில் நாங்கள் கொஞ்சம் என்னது ஒரு பேணுதல் என்ற பகுதியை நாங்கள் கடைபிடித்துக் கொள்ள வேண்டும் என்பது தான் அதில் உள்ள நசிகா உபதேசம். அதே மாதிரி அதில் வந்து அந்த திரை வந்து அது வெட்டப்பட்டு தலையணையாக மாற்றப்பட்டது, தலையணைக்கு பயன்படுத்தப்பட்டது அப்படி என்று சொல்லி அதில் வந்து உருவம் அதனுடைய உருவம் ஒரு முழுமையான வடிவத்தை இழந்து விட்டது அப்படின்னு சொல்லி அந்த இந்த ஹதீஸை வந்து அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க, இதை தான் இந்த ஹதீஸை மேற்கோள் காட்டுறாங்க. எதுக்கு மேற்கோள் காட்டுறாங்கண்டா, இப்போ உருவங்களை கண்ணியப்படுத்தாமல் இருக்கிற ஒரு பகுதிக்கு உருவங்களை இந்த ஹதீஸை மேற்கோள் காட்டி தான் அந்த நிறைய அறிஞர்கள் முன் வைக்கிறாங்க. இப்போ கண்ணியப்படுத்தாமல் அது வந்து என்னது இப்போ பாதணிகளில் உருவங்கள் இருப்பது அல்லது தலையில் போடப்பட்டிருக்கக்கூடிய விரிப்புகளில் இருக்குது அப்படியானவைகளில் அது இருக்கும் என்று சொன்னால் குற்றம் கிடையாது, அது வந்து அவர் கண்ணியப்படுத்தலை அது மதிக்கலை என்பது அந்த அந்த ஹதீஸை வச்சு தான் அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க அந்த கருத்தை முன்வைக்கிறாங்க. அதே மாதிரி டி ஷர்ட்ல சில லோகோக்கள் சில சின்னங்கள் வருதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. இதை பொறுத்தவரை உண்மையில் இப்படிதான் அதை வந்து யாரும் அதை வந்து கண்ணியப்படுத்துறது இல்லை, அந்த அப்படி ஒன்று இருக்கக்கூடிய அந்த சிந்தனையே அவருக்கு இருக்காது. ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு பகுதியும் இருக்குது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஹதீஸ்ல வரக்கூடிய செய்தி, அதாவது சிலுவை போன்றவைகள், இப்போ சிலுவை போன்றவைகள் தங்களோட வீட்டில் அப்படியே எதுவும் அடையாளங்கள் இருக்கும் சொல்லுங்க என்ன செஞ்சுடுவாங்க, அதை அப்படியே கிழித்து எறிந்து விடுவார்கள் அகற்றி விடுவாங்கன்னு ஹதீஸ் முஸ்லீமில் வருது. அப்போ இதையும் நாங்கள் முக்கியமான ஒரு பகுதி, இப்போ வேறு மதங்களுடைய அடையாள சின்னங்களாக உள்ளவைகள் இப்போ நமக்கு என்ன செய்யும், இப்போ நாங்கள் வாழக்கூடிய பகுதி ஹிந்துக்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய பகுதி நமக்கு தெரியும் ஹிந்துக்கள் அடையாள மத அடையாள சின்னங்கள் என்ன, பௌத்தர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதியில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் அவர்களுடைய அடையாள சின்னங்கள் என்ன, கிறிஸ்துவர்களுடைய அடையாள சின்னங்கள் மார்க்கத்துடைய அடையாள சின்னங்கள் என்பதெல்லாம் அந்தந்த மக்கள் நன்றாக தெரியும். அப்போ அப்படியான விஷயங்கள் வரும்போது அதை நாங்கள் என்ன செய்யக்கூடாது, அப்படியானவைகளை அணிவதோ அல்லது வீடுகள் அவைகளை வைப்பதோ கூடாது, அவைகள் நாங்கள் என்ன செய்யணும் அவைகளை அகற்ற வேண்டும். அப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சில நேரங்களில் இந்த சிலுவைகள் என்பது உணரப்படாமலே சில என்ன போட்டிருப்பாங்க இல்லைங்க, ஒருத்தர் நான் ஹாரத்தில் பார்த்தேன் ஒரு 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 ஹேண்ட்பேக் அதில் கூட என்ன இந்த சிலுவை இருக்குது, சில அவங்களுக்கு உணரப்படாமல் இருக்கலாம் வெளியில் வெளியே பார்க்கக்கூடிய சிலுவையாக தெரியுது. அப்போ இப்படியான விஷயங்கள் சிலுவை போன்றவைகள் இது கூடாது, இது தெளிவாக அவர்களுடைய மதத்துடைய அடையாள சின்னம் அவங்க நம்பிக்கையோடு சம்பந்தப்பட்டது. அப்போ இப்படியான விஷயங்கள் நாங்கள் என்ன செய்யணும் இவைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும், இப்படியான விஷயங்கள் எதில் வருதா அவைகளை வந்து இது அலட்சியமாக இருக்கக்கூடாது, இதை நாங்கள் அற்பமாக இருக்கக்கூடாது. இது இது வந்து என்னது இதை வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது வீட்டிலிருந்து இவைகளை அகற்றுவார்கள் என்ற ஹதீஸில் பார்க்குறோம். எனவே இப்படியானவைகள் இருந்தால் நாங்கள் முழுமையான செய்யணும் அவைகளை அகற்ற வேண்டும். அதே நேரத்தில் சும்மா அப்படி எதுவும் சாராத உண்டாக இருக்குது அப்படி சம்பந்தப்படாத உண்டாக இருக்குது பொதுவான ஒன்றாக இருக்குதுண்டா அதை அவருக்கு புனிதப்படுத்தக்கூடிய நோக்கம் அப்படி ஒரு நோக்கமே கிடையாதுண்டா தடை கிடையாது. ஆனா அங்க என்ன காணிக்கணும்னு சொன்னா இப்ப தொழுகைக்கு மஸ்ஜிதுக்கெல்லாம் வரும்போது நாங்கள் அணிந்து வரக்கூடிய ஆடைகள் சில நேரங்களில் மற்றவங்களுடைய உள்ளச்சத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய மாதிரி ஆடைகள்னு நாங்கள் அதை தவிர்த்து கொள்வது நல்லது சிறந்தது இல்லைங்களா. அப்படியான ஆடைகளை தவிர்த்து கொள்வது சிறந்தது என்ற ஒரு பகுதி இருக்கு. அது போக நாங்கள் என்னது இதுல வந்து இப்படியான நோக்கங்கள் இல்லைன்னு சொன்னா குற்றம் கிடையாது. நான் உருவத்துக்கு தனியா சொல்லிட்டோம். அதே மாதிரி இப்ப உருவ படங்கள் வந்து தெளிவாக தெரியக்கூடிய இதுல இப்ப ஷேக் சாலிஹ் உசைமின் போன்ற அறிஞர்கள் சொல்கிறார்கள், அந்த உருவங்களை மறைத்துக் கொள்ள மாதிரி சில சில தையல்கள் அல்லது வேற ஏதாவது துணியை வைத்து தைச்சு கொள்வது இப்படி அவர்கள் செய்து கொள்ளலாம், அதை மறைத்துக் கொள்வதற்காக ஏதாவது ஒரு முறையாக அவர் கையாளலாம் என்ற மாதிரியான கருத்துக்களை சொல்றாங்க. எனவே இப்ப உருவப்படங்கள் தெளிவாக தெரியுமிடா கூடாது, அது தடுக்கப்பட்டது, அதுல மாற்று கருத்து இல்லை. இப்ப கணனிகளில் வந்து போட்டோக்கள் வைப்பது என்பது தேவைக்கு என்பது இப்ப நாங்க இதுல என்ன புரிஞ்சுக்கணும் அடிப்படை சொன்னா மார்க்கத்துல அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள்ல அனுமதி வரும், மார்க்கத்துல தடுக்கப்பட்ட விஷயம் உதாரணத்துக்கு அந்நிய பெண்கள் பெண்கள் சம்பந்தப்பட்ட இதெல்லாம் கூடாது. இல்லைங்க சொல்ல போட்டோக்கள் வந்து உண்மையில ஒரு தேவையோடு சம்பந்தப்பட்ட ஒன்றாக இருக்குதுன்னா தேவை, ஆனா அப்படி இல்லைன்னா அதை நாங்கள் செய்யணும், அவர்களை டிலீட் பண்ணிட வேணும், அதைகள் நாங்கள் அழிச்சிட வேணும், எமது போட்டோக்கள் தான் அழிச்சிட வேணும், நாங்கள் இதெல்லாம் மிச்சம் விரும்பக்கூடியலாம் மாறக்கூடாது. அது என்ன செய்யும் காலப்போக்கில் என்ன ஒரு அப்படி ஒரு வழிகேட்டுக்கு நான் உஜுபண்ட ஒரு பகுதி இருக்குதா இல்லையா, உஜுபண்டா தன்னை நினைச்சு ஒருத்தர் பிரமிக்கிறது, இந்த பகுதியை நிறைய சஹாபாக்கள் பயந்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் அஞ்சி ஒரு பகுதி உஜுபண்பது தன்னை நினைச்சு என்ன செய்யறது பூரித்து போறது பிரமித்து போறது, இந்த பகுதி தண்டை போட்டா பார்த்து ரசிச்சு கொண்டிருக்கிறது சரிங்களா. அப்ப இதெல்லாம் வந்து என்ன செஞ்சிடும், இதெல்லாம் ஒரு மனநோயா போய்த்து கடைசியில். அப்ப எனவே நறுமையான சவர்களே, அப்ப இப்படியான பகுதிகள் இதெல்லாம் என்னது தேவையில்லையா, இதெல்லாம் டீல் பண்றதுதான் அதுல சிறந்த முறை.